إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கைய ஒரு பெரியோர் நோக்கத்தோட ரபுல் ஆலமீன் வழங்கிருக்கிறான். ரபுல் ஆலமீனுடைய நோக்கம் என்னென்றா, இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல நான் அல்லாஹுடைய அடிமை என்பதை நிரூபிச்சு காட்டுறது இருக்குது. இதுதான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில் இன்னும் சில நாட்கள், அந்த நாட்களுக்கு பின்னால் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மாதத்தை முகம் கொடுக்க போகிறோம். அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபுக்கு பின்னால் புறப்பாக்குமாறு இன்ஷா அல்லாஹ் எலான் செய்யப்படும். அப்படி போற பார்த்து பட்டி சேண்டா திங்கிழமை துல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்றாம் தேதி, அப்படி பார்த்து படாத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமையில இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பிக்கப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா முக்கியமான ரெண்டு அமல்களை வச்சிருக்கிறான். அதில் முதலாவது அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல், ரெண்டாவது அமல் தான் குர்பான் அல்லது உதுஹியாவுடைய அமல். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இந்த ரெண்டு அமல்களின் மூலமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா படிச்சுட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல முக்கியமான அமல் என்ன? ஹஜ்ஜுடைய அமல். இரண்டாவது உலஹியா குர்பானுடைய அமல். ஹஜ்ஜுடைய அமல் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த ஹஜ்ஜுடைய அமலின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு என்ன விளங்கப்படுத்த பார்க்கிறான் என்றா, அமல் என்று சொல்றது, இபாதத் என்று சொல்றது, தீன் என்று சொல்றது உன்னுடைய புத்திக்கு படக்கூடிய விடயம் அல்ல. தீன் என்று சொல்றது, ஷரியத் என்று சொல்றது, ரபுல் ஆலமீன் எதை இறக்கினானோ அதுதான் என்பத ரபுல் ஆலமீன் இந்த துல்ஹிஜ்ஜால ஹஜ்ஜுடைய அமலின் மூலமாக அல்லாஹ் படிச்சுட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஜ்ஜுடைய அமலுக்குள்ள அல்லாஹ் சில இபாதத்துகளை வச்சிருக்கிறான். அந்த இபாதத் புத்திக்கே படாத ஒரு இபாதத்தாக தான் வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. முதலாவது அந்த ஹஜ்ஜ அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால ஏற்றுக்கொள்ளணும் என்றா, துல்ஹிஜ்ஜா 9ஆம் தேதி அந்த ஹஜ்ஜாஜிகள் என்ன செய்யணும்? அரஃபாக்கு போகணும். லொஹருக்கு முன்னால அந்த அரஃபால ஒரு நிமிஷம் சரி இருக்காத பட்சத்துல அவருடைய ஹஜ்ஜ அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்பதாக ஹதீஸ் நபி அவங்க சொன்னான். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜ் என்று சொன்னாவே அரஃபா தான். இதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க என்றா, நோயாளிகளாக இருந்தாலும் சரி அவங்களை அம்பியூலன்ஸ்ல கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே கொண்டு வருவாங்க. அம்பியூலன்ஸ்ல கொண்டு போகலதா, ஹெலிகாப்டரால கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த மைதானத்துக்கு மேல வச்சு திருப்பி கொண்டு வருவாங்க. ஏன் அப்படி? அரஃபால ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி அவர் அரஃபால இருக்காத பட்சத்துல அவருடைய ஹஜ் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார். நான் சும்மா கேட்கிறேன், எந்த புத்திக்கு படுவது இப்படியும் ஒரு அமலொண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறானே, இதுல ரஷ்னல் என்ன, இதுல ஹிக்மத் என்ன, இதுல விஸ்டம் என்ன, இதுல ரகசியம் என்ன, இதுல நுணுக்கம் என்ன? சரி, இந்த அரஃபா இவ்வளவு புனிதமான இடமா, அது சுற்றி நான் என்ன செய்ய போறேன்? ரமதானுடைய முழு மாதத்தையும் பேசி அரஃபால தாங்க போறேன். ஏன்? அவ்வளவு புனிதமான இடம் ஹஜ்ஜில அரஃபால கொஞ்ச நேரம் தங்க இல்லாட்டி அல்லாஹ் கபூல் செய்யவே மாட்டான். அந்த புனிதமான இடத்துக்கு நான் முழு ரமதானுடைய மாதத்தை தங்க போறேன் என்று போனாலும் ஒரு அமல் கூட, ஒரு சவாப் கூட கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏ அது இல்ல இல்ல, இபாதத் என்று சொல்றது, அமல் என்று சொல்றது, தீன் என்று சொல்றது உங்களோட புத்திக்கு படக்கூடிய விஷயம் அல்ல. எந்த செயலை எந்த இடத்துல எந்த முறையில நான் செய்ய சொல்றேனோ அதுதான் தீன், அதுதான் ஷரியத். அது உங்களோட புத்திக்கு பட்டாலும் சரி அது புத்திக்கு படாட்டியும் சரி என்பதை தான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய அமல்ல படிச்சுட்டாராம். புத்திக்கே படாததா இவ்வளவு காலம் சுத்தத்தை பத்தி, ஹுதூ ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்க மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்துல ஜீனத்தோட உங்களை அலங்கரிச்சு கொண்டு நீங்க மஸ்ஜிதுக்கு போங்கோ என்று செல்லக்கூடிய இஸ்லாம் இப்ப சொல்லுது, உலகத்துல ஆக சிறந்த ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் ஹராம். ஹஜ்ஜிக்கு போறீங்களா, உம்ராக்கு போறீங்களா, உங்களோட ஜீனத்தை கழட்டிட்டு போங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்றார். ஏன்னா நீ பொதுவாகவே பள்ளிக்கு போகல புது ஜீனத்துக்கும் என்று சொல்றாய், ஏன் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போகல, எல்லாம் ஆடைகளை கழட்டிட்டு ரெண்டு ஆடைகள் அதாவது தைக்காத ஆடைகள் ரெண்டால போத்திக்கொண்டு போ சொல்றாயே, இதுல ரகசியம் என்ன, இதுல ரஷ்னல் என்ன? ஏன் இவ்வளவு காலம் தலையமறைக்க சொல்லக்கூடிய இஸ்லாம் ஏன் அந்த இடத்துக்கு போனா தலையமறைக்க வானம் என்று சொல்லு? ஏன் இவ்வளவு காலம் வாசனைகளை பூச சொல்லக்கூடிய இஸ்லாம் ஹராம கெட்டினா வாசனைகளை பூச வானம் என்று சொல்லுது? ஏன் இவ்வளவு காலம் ரகசியமான இடங்கள்ல முடிய வெட்டுங்க ஷேவ் பண்ண செல்லக்கூடிய இஸ்லாம் ஏன் ஹராம கெட்டினதுக்கு பின்னால அத தொடவானம் என்று சொல்லுது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த கேள்விகளுக்கு பதில கேட்டா உண்மையாகவே என்ன சொல்லணும்? அல்லாஹவை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்றுதான் சொல்லணும். அல்லாஹ் சொல்றான் செய்யுங்க. துல்ஹிஜ்ஜா 8ஆம் தேதி நீங்க மினால தங்கணும், அதுக்கப்புறம் இரவில முஸ்தலிஃபல தங்கணும், அந்த முஸ்தலிஃபல கல்ல நீங்க புறக்கணும், அதுக்கு பின்னால பெய்து அரஃபா முடிஞ்சதுக்கு பின்னால பிறநாளுடைய நாள்ல இருந்து நீங்க என்ன கல்லடிக்கணும், ஏன் அந்த இடத்துக்கு பெய்து கல்லடிக்கணும், என்ன விஸ்டம், என்ன ரஷனல், இது புத்திக்கு படுவதில்லை, நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீ அல்லாஹுடைய அடிமையாக கருதப்பட மாட்டாய் என்பதுதான் பதில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல அல்லாஹ் படித்து தரக்கூடிய ஆக பெரிய விடயம் தான் அந்த ஹஜ்ஜுடைய அமலை வச்சு உன்னோட புத்திக்கு படுறது, அது இஸ்லாம் அல்ல, அல்லாஹ் எந்த விஷயத்தை எந்த முறையில எப்படி செய்ய சொல்றானோ அந்த விஷயத்தை அந்த முறையில அந்த நேரத்துல செய்யறது இருக்குதே, அதுதான் இஸ்லாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அரஃபா என்று வரக்கூடிய நேரத்துல அது என்ன ஹரமுடைய எல்லைக்கு வெளியே இருக்குது. இல்ல இல்ல, நான் ஹரத்துடைய எல்லையில பேசிதான் சொல்லுவனும், 50,000 கூலி, 100,000 கூலி, இல்ல இல்ல, அந்த நேரத்துல அதை விட்டுட்டு நீ இந்த இடத்துக்கு பேசி சொல்லுறது தான் சிறந்தது. எனவே எங்கட புத்தி சொல்லும் இந்த இடத்துல அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், இல்ல இல்ல, இது ஷரீஅத் அல்ல, இது இதாஅத் அல்ல, இது இஸ்லாம் அல்ல என்பத ஹஜ்ஜுடைய அமலின் மூலமாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா படிச்சுட்டாரா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி தான் ஒரு முக்கியமான அமல் குர்பானுடைய அமல். இந்த குர்பானுடைய அமல் இருக்குதே, சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கட புத்திக்கு என்ன ரஷனல் படும், என்ன காரணம், ஏன் அல்லாஹ் செய்ய சொல்றான், அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த குர்பானுடைய அமலுக்கு பின்னால் ஒரு சம்பவத்தையும் வச்சிருக்கிறார். அதான் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவங்க சம்பவம். இந்த காலத்துல குர்பான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பொதுவாக நாங்க யோசிக்கிறது என்ன, போன் பண்ணி கேட்பாங்க, ஹசரத் இந்த அகீகாவோட சேர்த்து உலகையாவை கொடுக்கலாதா, ஹசரத் இந்த 80,000 ரூபாய் கொடுத்து ஒரு மாடு ஒன்றை பிறட்டுறது இருக்குதே, இந்த நாள்ல பெரிய அநியாயம் ஹசரத், ஒரு குமரு காரியத்தை செஞ்சு கொடுத்தா இதை விட கூலி கிடைக்குமே ஹசரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, அந்த பெருநாளுடைய நாள் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல், நீங்க பெருநாள் தொழுகிறதோ அந்த கொத்துபல கலந்து கொள்றதோ அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல. பெருநாளுடைய நாள் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் நீங்க குர்பான் கொடுக்கிறது தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன், என்னத்துக்கு, என்ன நடக்க போகுது, அல்லாஹ்க்கு என்ன பிரயோசனம், ரபுல் ஆலமீன் என்ன சொல்றான், என்னவாப்பா நீ ஒரு முஸ்லீமாக உலகத்துல வாழ்ந்து மௌத்தாகிறதுக்கு சோதனைக்கு தான் நான் அனுப்பியிருக்கிறேன், நீ இவ்வளவு கேள்வி கேட்கிறாயே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 70-80 வயதை தாண்டினதுக்கு பின்னாலதான், எவ்வளவு அல்லாஹுக்கு முன்னால் அழுந்ததுக்கு பின்னாலதான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தாரான். அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஓடி ஆடி விளையாடுற காலம், அன்பு கூடக்கூடிய காலம், செல்லம் காட்டக்கூடிய காலம், ரபுல் ஆலமீன் வஹியுடைய ஆக கீழே உள்ள தரஜா, ஜிப்ரீல அனுப்பல்ல, நேரடியாக செல்லல, கனவின் மூலமாக வஹியில ஆக கீழ் தரஜா, அந்த கனவின் மூலமாக அல்லாஹ் என்ன காட்டுறான், யா புனையா இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபந்துர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, எனக்கு அல்லாஹ் கனவுல காட்டினான், நான் உங்களை குர்பான் செய்யறத போல. ஜிப்ரீல் வந்து சொல்லல, வஹியுடைய ஆகத்தில் தரஜா. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக வாப்ப மகன் கிட்ட கேட்கிறார். கேட்கறது வந்து ஈமான டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி. கணியத்துக்குரிய சகோதரர்கள், அந்த மகனுடைய பதில் என்ன தெரியுமா, அவருடைய பதில் எடுத்த உடனே சொன்ன பதில் என்ன, என்னுடைய அருமை தந்தே, வாப்பா கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட கேளுங்களே, நான் கலத்தை தாரத்துக்கு தயார், ஆனா என்னைய கொள்றதால, என்னைய குர்பான் பண்றதால அல்லாஹ்க்குள்ள பிரயோசனத்தை கொஞ்சம் கேளுங்களே, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா என்று கொஞ்சம் கேளுங்களே, என்னத்துக்கு என்னைய கொள்ளணும், இவ்வளோ காலத்துக்கு பின்னால பிறந்திருக்கிறேன் உங்களுக்காக முஹப்பத்துக்கு, நான் என்ன குற்றம் செஞ்சன், அல்லாஹ் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, நான் கலத்தை தாரன். இல்ல இல்ல, ரஷனல் எனக்கு விளங்குதில்ல, விஸ்டம் எனக்கு விளங்குதில்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, வாப்பா உடனடியாக உங்களுக்கு எது சொல்லப்பட்டுச்சோ அதை செய்யுங்க, நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்பதாக, நான் பொறுமையோடு இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்றாக விளங்கிக்கோங்கோ, இந்த சம்பவத்தை செல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எவ்வளவு அழகாக குர்ஆன்ல சொல்றான் என்றா, வாப்பா மகனை கொண்டு போறாரு, மகன் சொல்றாரு, ரிவாயாத்துகள்ல வருவது, வாப்பா என்ற ட்ரெஸ்ஸை கழட்டினான் அல்லமே, ஏன் என் ட்ரெஸ்ல எப்படியும் ரத்தம் படதான் செய்யும், இந்த நேரத்தில் இந்த ட்ரெஸ்ஸை உண்மை கண்டுட்டான் என்ற கவலைப்படுவாங்க, சரி அப்படியா கழட்டிட்டான், அதுக்கு போறோம் களத்தை வெற்ற போற நேரத்துல வாப்பா என்னை அடுத்த பக்கம் திருப்புங்களே, ஏன் எதாக இருந்தாலும் நீங்க வாப்பா தானே, உங்களுக்கு கவலை உண்டாகும் தானே, அது சுட்டு என்னைய அடுத்த பக்கம் முகம் குப்புற வைங்களே, ஏன் அல்லாஹுடைய கட்டளை பெஸ்டாக நாங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த தடங்களும் இல்லாம இந்த நேரத்துல களத்துல வாழை வெக்கிறாங்க அறுக்குறாங்க, ஆனா அல்லாஹ் நிப்பாட்டிட்டா. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன வார்த்தை பாவிக்கிறான் என்றதை பாருங்க,
ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன் ஃபலம்மா அஸ்லமா. லிட்ரலி அரபு மொழிய அடிப்படையாக வச்சு பார்த்தா ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவும் போது என்ற கருத்து தான் சொல்லணும். ஆனா இந்த இடத்துல இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன கருத்து என்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் ரெண்டு பேரும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணியும் போது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இஸ்லாம் என்றாவே அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிறதா? உங்களோட புத்திய போட்டு யோசிச்சு ரஷ்னல் விளங்கினதுக்கு பிறகுதான் நாங்க அந்த அமலை செய்வோம் என்று சொல்றது இருக்குது. இது இஸ்லாம் அல்ல. மிஸ்வாக் செய்யுங்க, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். மிஸ்வாக் செய்யுங்க, உங்களுக்கு வாய் சுத்தமாகும். மிஸ்வாக் செய்யுங்க, அதே மாதிரி உங்களுக்கு மவுத்துடைய நேரத்துல களிமா வரும். இது ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஒரு விஷயம். இது மிஸ்வாக் எல்லாம் ஒரு அழகான விஷயம் அல்ல. இப்ப டாக்டர் சொல்றாரு, அடே மிஸ்வாக்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தா இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒருத்தர் சொல்றார், நானும் மிஸ்வாக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன், உங்களோட மிஸ்வாக்கு எந்த கூலியும் கிடைக்காது. ஏன் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்காக வேண்டி நீங்க செய்யல, உங்களுக்கு ரஷனல் விளங்கி ரிசர்ச் பண்ணி டாக்டர் சொன்னதுக்கு பின்னாலதான் நீங்க செய்யறீங்க. இது என்ன இஸ்லாம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரஷ்னல விளங்கினாதான் நாங்க செய்வோம் என்பது இது அடிப்படையான இஸ்லாம் இல்ல என்பதை நாங்க விளங்குகிறோம். ஆனா ஒன்ற நிலைமைக்கோங்க, விளங்கிக்கோங்க, ரபுல் ஆலமீன் மனிதனை படைத்தவன், அவன் நிச்சயமாக ஒரு அமலுக்கு பின்னால அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வச்சுதான் இருப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது எங்கட புத்திக்கு சில நேரங்கள்ல படாம இருக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல அல்லாஹுக்கு ஆக விருப்பமான ரெண்டு அமல்கள், ஒன்று ஹஜ்ஜுடைய அமல், ரெண்டாவது குர்பானுடைய அமல். அந்த குர்பானுடைய அமலும் என்ன? பெருநாளுடைய குத்துபாவுக்கு பின்னால அறுக்க ஆரம்பிச்சா மூணு நாட்களுக்குள்ளதான் அந்த உஹையாவுடைய அமலை செய்யலாம். அதுக்கு முன்னாலேயோ அதுக்கு பின்னாலேயோ நீங்க செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு இந்த கூலி கிடைக்கவே கிடைக்காது. அது சாதாரண ஒரு சதக்காவாக பேசிடுமே தவிர, அல்லாஹுக்கு அந்த நாள் ஆக விருப்பமான அமல் என்று இருக்கிறது இருக்குது, அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடியவர்களாக மாறுறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஆக முக்கியமான விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தஆலா தெளிவாகவே சொல்றான், இது உங்களோட புத்திக்கு சில நேரத்துக்கு படாது, ஆனாலும் அல்லாஹுக்காக விருப்பமான விஷயம், இதுல தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது என்பதை குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஹ்மூத் கஸ்னவி ரஹிமஹுல்லா என்ற ஒரு பெரியார் இருந்தார், ஒரு அரசர். அவருக்கு ஒரு அடிமை ஒன்று இருந்தாங்க, அயாஸ் என்பதாக. எத்தனையோ மினிஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க, வெரி குவாலிஃபைடு, ஆனா இந்த அயாஸ் என்றவரோட அந்த மஹ்மூத் கஸ்னவி ரஹிமஹுல்லாக்கு பெரிய ஒரு முஹப்பத் இருந்துச்சு. என்ன நடந்துச்சேண்டா, அந்த மினிஸ்டர்மார்கள் எல்லாமே அரசர்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு காரணத்தை சொல்லுங்க, நாங்கள் இவ்வளோ எல்லாம் உங்களுக்காக வேண்டி பாடுபடுறோம், அறிவாளிகளாக இருக்கிறோம், ஆனால் இவரோட இவ்வளோ முஹப்பத் வச்சிருக்கிறீங்களே. சொன்னாங்க, நீங்கள் ட்ரெஷரர்ல இருந்து ஒரு ஒரு முத்தொண்டு போனாங்களே, ஒரு பொறுமதியான முத்து கையில் வழங்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு மினிஸ்டர்கிட்ட கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, இதை பத்தி கொஞ்சம் வர்ணனீங்களே. ஒவ்வொருத்தரும் வர்ணனிக்கிறாங்க, இது இப்படி இந்த நாட்டில் சேர்ந்தது இவ்வளவு பொறுமதியானது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் மஹ்மூத் கஸ்னவி சொன்னாங்க, இதை கீழே போட்டு உடைச்சு போடுங்க. ஆனா எந்த மினிஸ்டரும் இது உடைக்கல. கடைசியாக அயாஸ் கையில கொடுத்துட்டாங்க, அயாஸ் இதை பத்தி நீங்களும் சொல்லுங்களேன், இது பொறுமதியான ஒரு கல், இவ்வளோ பொறுமதியானது, இந்த நாட்டில் சேர்ந்தது, சொன்னாங்க இதை உடைச்சு போடுங்களே. சொன்ன உடனே அடிச்சாச்சு கீழே சூழா போயிடு, மினிஸ்டர்மார்கள் உழம்பிட்டான். அப்படி சொன்னோடனே செய்யறதா, எவ்வளவு பெரிய அநியாயம், மடத்தனம். அந்த நேரத்தில் மஹ்மூத் கஸ்னவி ரஹிமஹுல்லா கேட்கிறாங்க, ஐயா இவங்க எல்லாமே உடைக்கலையே, நீங்க செஞ்சீங்க. சொன்னாங்க, அரசரே, எனக்கு இந்த கல்லை உடைக்கிறதை விட உங்களோட கருத்தை, உங்களோட கட்டளையை உடைக்கிறது இருக்குது, இது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு மாற்றம் செய்யறது எனக்கு கஷ்டம், ஆனா இந்த கல்லை உடைக்கிறது இருக்குது, இது எனக்கு லேசாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அடிமத்தனம் என்று செல்றது இதுக்குதான் செல். மஹ்மூத் கஸ்னவி ஒரு பக்கம் வைங்க, எனக்கு ஆக விருப்பமான ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராது, நான் என்ற சர்வன்ட்டுக்கு சொல்றேன், நீங்களும் யோசிங்க, அந்த சர்வன்ட்டுக்கு சொல்றேன், எனக்கு ஆக முகப்பத்துக்குரியவர் வாரார், கோழியை பொறிச்சு, மீனை பொறிச்சு, ஃப்ரைட் ரைஸை செஞ்சு, ஆரடி சீரம் செஞ்சு, பல டிஷ்ஷஸை சொல்றேன், ஸ்பெஷலாக ஆக்கி வைங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், இந்த வேலைக்காரர் எனக்கு சொல்றா,
ஹாஜியார், இப்ப இந்த காலம் வந்து எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிற காலம், கஷ்டத்தில் இருக்கிற காலம், எவ்வளவு ஸ்பெஷலாக இருந்தாலும் நாங்க பருப்பையும் சோறையும் நெத்திரியம் செய்வோமே என்று சொன்னா, சும்மா யோசிங்க, மனிதன் என்ற ரீதியில நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், வேலை செய்யறா வேலை செய், இல்லாட்டி விளக்கி போடுவோம், போறோம், ஓண்ட புத்திய போட்டு யோசிக்கவானும் எனக்கு தேவையானது நான் சொல்றேன் என்று சொல்லுவோம். ஒரு வேலைக்காரி, ஒரு வேலைக்காரி ஒரு விஷயத்த செல்லக்கூடிய நேரத்துல அதை கூட நாங்க ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்ல. படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கட்டளையை தாரான், நாங்க அல்லாஹ்க்கு முன்னால யாரு? அலம் யகுனுத்ஃபதம் மிம்மனியும்னா ثم كان علقه فخلق فسوى. அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு இந்திரிய துளியா இருக்கலையா, நீ ஒரு சதக்கட்டியா இருக்கலையா, நீ ஒரு இரத்த கட்டியா இருக்கலையா, எந்த விஷயத்துக்கும் லாய்க் இல்லாதவனாக இருந்தாய். இப்ப நாங்க சொல்றோம், யார் என்னத்துக்கு தாடி வைக்கணும், என்னத்துக்கு மறைக்கணும், என்னத்துக்கு மியூசிக் ஹராம், என்னத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஹராம், என்னத்துக்கு இப்படி எல்லாம் என்று படைக்கப்பட்ட நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கறது இருக்குது. இது ஷைத்தானியத்தா இல்லையான்றது யோசிக்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரஷ்மல விளங்கினாதான் நான் ஷரியத்தை ஃபாலோ பண்ணுவேன் என்று சொல்றது இருக்குது. இது ஷரியத்தே இல்லை. எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கோனும் படைத்த அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை நிச்சயமாக வச்சுதான் இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன், அல்லாஹ் படைத்தவன், அவனுக்கு தெரியும் மனிதனுக்கு எவ்வளவு பிரயோசனம் இருக்குது. எனவே அந்த நாட்கள்ல அல்லாஹ்க்காக விருப்பமான அமல் குர்பான் கொடுக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவன் பொருத்தம் கிடைக்கும். அந்த காலத்துல அரசர்களுடைய ஒரு பண்பிருந்துச்சு, என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு ஹதியா ஒன்று அவங்களுக்கு வழங்கப்பட்டு சென்றா, ஒரு பொறுமதியான ஹதியாவாக இருந்தா என்ன செய்வாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஹதியாவுக்கு மேல கைய வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் இந்த ஹதியாவை கபூல் செஞ்சுட்டே நீங்களே பாவிச்சுக்கோங்க. சிலவங்க பொறுமதியான மாணிக்க கல்லுகளை வந்து அரசர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அரசருக்கு தெரியும், என்னைய வீடு உனக்கு தேவை இருக்குது, சரி நீ ஆசையோட வந்து தாராய், கைய வச்சுட்டன் கபூல், நீயே பாவிச்சுக்கோ. இன்னும் சிலர்கள் என்ன செய்வாங்கண்டா, கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு ஹதியா ஒன்று கொடுத்தா அதுக்கு பகரமாக பெரிய ஹதியாக்களை அந்த அரசர் கொடுப்பாங்க. ரெண்டு கப்பல் வயசாளிகள் இவங்க யோசிச்சாங்க, நாங்க அரசருக்கு பேசி நல்ல ஒரு ஹதியா ஒன்று கொடுக்கணும். எனவே பகதாத்ல உள்ள அரசருக்கு ரெண்டு பேரும் மஷூரா பண்றாங்க, என்ன கொடுக்கறது, இவங்கள சின்ன புத்திக்கு பட்டிச்சு என்ன, எங்கட குளத்தில் உள்ள தண்ணி இருக்குது, கிணத்தில் உள்ள தண்ணி, இதை போல மதுரமான தண்ணிய அரசன் குடிச்சே இருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் அரசரை சந்திக்க போறது, அரசர் எப்படி என்றதே தெரியாது. எனவே ரெண்டு பேரும் மசூரால முடிவு, ஒரு முட்டி ஒன்று எடுத்து அதுக்கு தண்ணிய சேர்த்து நாங்க அப்படியே பேய்த்து அரசருக்கு கொடுப்போம். அப்பாவி மக்கள் தண்ணியில தண்ணிய முட்டில குடத்துல போட்டுட்டு ஒரு மாசம் சஃபர் செஞ்சு, ரெண்டு மாசம் சஃபர் செஞ்சு அதை சீல் பண்ணிட்டு அப்படியே அரச மாளிகைக்கு போறாங்க. யோசிச்சு பாருங்க, சீல் பண்ணின தண்ணி நாத்தம் அடிக்குமா இல்லையா? ரெண்டு மாசத்துக்கு போறோம் அரச மாளிகைக்கு போயிட்டு சந்தோஷமாக சொல்றாங்க, அரசரே உங்களுக்கு முன்னால ஒரு ஹதியோண்டு கொண்டாந்திருக்கிறோம், மதுரமான தண்ணி, இது மாதிரி தண்ணியை நீங்க குடிச்சே இருக்க மாட்டீங்க. அரசர் சொல்ற துறங்கோ, துறந்த உடனே புஷ்நாத்தம் அடிக்கும். ஆனா நல்ல உள்ளம் படைத்த அந்த அரசர்கள் என்ன செய்வாங்கண்டா, அப்படியா மாஷால்லா, ரொம்ப நல்ல விஷயம், அந்த குடத்தை பக்கத்துல வைங்க, தங்கத்தால் ஒரு குடம் ஒன்று கொடுத்து அதை தங்கத்தால் நிரப்பி கொடுங்க, இவ்வளவு ஆசையோட வந்திருக்கிறானே. ஆனா அவர் திரும்பி வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல எங்கட தஜல்லா நதி, யூப்ரட்டீஸ், டைக்ரிஸ் நதிகளை கொஞ்சம் காட்டுங்க, எங்களுக்கிட்ட இதை விட மதுரமான தண்ணி இருக்குதுன்றதை கொஞ்சம் காட்டிக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்கட சுஜூத், எங்கட ருக்கோ, எங்கட தொழுக, எங்கட சதகா, எங்கட ஜகாத் இருக்குது, இது அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படுறதுக்கு தகுதி. அந்த நாத்தம் அடிக்கிற தண்ணியை போலதான் அவண்ட நூறாணி தர்பாருக்கு முன்னால இது கபூலாக்கப்படுவதற்கு தகுதியே இல்ல. ஆனா அவண்ட பெரும் தன்மைதான் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தாலா அவைகளை கபூல் செய்றான். அல்லாஹ் அதை விட பெண் பன் மடங்கு கூலிகள் எங்களுக்கு தாரா. சிலர்கள் என்ன செய்வாங்க, பொறுமதியான ஹதியாக்களை அந்த அரசருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அரசர் என்ன தெரியுமா செய்வார், கைய அந்த மாணிக்க கல்லுக்கு மேல வச்சு, நான் கபூல் செஞ்சிட்டேன், என்னைய வீடு உனக்கு தேவை இருக்குது, அது சுட்டி நீயே பாவிச்சுக்கோ. அதே மாதிரி குர்பான் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன தெரியுமா சொல்றான், லையனல் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலா தின்யனலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்றான், லையனல் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா
நீங்க எந்த குர்பான கொடுக்கறீங்களோ அந்த குர்பான் மிருகத்துடைய இரத்தமோ அந்த குர்பான் மிருகத்துடைய சதையோ இறச்சோ அல்லாஹ்வை வந்து அடைய போறது அல்ல. ஆனா அந்த பேஷன் இருக்குதே, நான் அல்லாஹ்க்காக வேண்டி செய்யறேன், அல்லாஹ்க்காக விருப்பமான அமல் என்ற அந்த இஹ்லாஸ் அந்த தக்வா இருக்குதே, அதுதான் அல்லாஹ்வை வந்து அடைது. எனவே சுருக்கம் என்னண்டா, ஒரு அரசர் கையை வச்சு உங்களோட குர்பான நான் கபூல் செஞ்சேன், நீங்களே சாப்பிட்டுக்கோங்கோ, அல்லாஹ் சொல்றான் நீங்க குர்பான் செஞ்ச மிருகத்தை நான் கபூல் செஞ்சிட்டேன், எனக்கு இறச்சும் வானம் இரத்தமும் வானம், உங்களுக்கு மத்தியிலே நீங்க பங்கெடுத்து சாப்பிட்டுக்கோங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா உள்ளத்தால வந்தது அல்லாஹ் சொல்றான் நான் செய்யறேன் அவ்வளவுதான், அதைதான் அல்லாஹ் பாக்குறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கு 80,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு மாடுதான் ஏலா 7 பேராக பிரிச்சு அதுல ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணுமா? அதுதான் அந்த நாள்ல ஆக அல்லாஹுக்கு விருப்பமான அமல். ஆனா மறந்துடவானும் எங்கட புத்திகி படாட்டியும் அல்லாஹுக்கு சுபஹானஹும் அத்தல செய்யணும் அல்லாஹ் சொன்ன சுட்டிதான். ஆனாலும் விளங்கிக்கோங்க, படைத்து அல்லாஹ்க்கு தெரியும் உலகம் எப்படி அமைது என்பதா. எவ்வளவு பெரிய ஹிக்மத் தெரியுமா? எங்கட நாட்டை மட்டும் நான் சொல்றேன், எங்கட நாட்டுல மட்டும் ஒரு நாளைக்கு 5,000 மாடுகள் அறுக்கப்படும். அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல 5,000 மாடுகள் ஒரு நாளைக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெளிவாகவே சொல்லு தகவல்கள். சும்மா யோசிங்க, ஒரு நாளைக்கு 5,000 என்றா 360 நாள் என்று வைப்போமே, போய நாள் எல்லாம் அங்கலாத்தையும் பார்த்தா சரி 350 நாள் என்று வைப்போமே, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 17,00,000 மாடுகள் அறுக்கப்படும் இந்த நாட்டில் மட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இது எல்லாமே முஸ்லீம்கள் தின்றது அல்ல, ஜூக்கும் போம் ஆமிக்கும் போம் அடுத்த மக்கள் எல்லாமே தின்றாங்க. ஒரு நாளைக்கு 5,000, ஒரு வருஷத்துக்கு 17,00,000, 1.7 மில்லியன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தகவல் என்ன சொல்லுதுண்டா, 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் இந்த நாட்டுல நீங்க மாடு அறுக்கிறத பேன் பண்ணினீங்கடா, இந்த நாட்டில் உள்ள ஜனத்தொகையை விட மாட்டு தொகை ஜனகிரகணியத்தை விட கவகிரகணியத்தமாய் வெடிவேன். இப்ப சும்மா யோசிங்க பாப்போம், ரபுல் ஆலமீன் முழு உலகத்துல இந்த குர்பானுடைய அமலின் மூலமாக உலகத்துல ஒரு பேலன்ஸ் உண்டாக்குறான். எங்கட மஹல்லாக்களுக்குள்ள அந்த வருஷத்துல இறச்சி சாப்பிடாத மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? வல்லாக இருக்கிறாங்க, கண்ணால பார்த்திருக்கிறோம். ஏன் வசதி இல்ல சாப்பிடுறதுக்கு? அந்த பிறநாளுடைய நாள் சந்தோஷமாக கழியுங்க. இந்த குர்பான் எனக்கு உங்களோட பேஷன் கிடைச்சா போதும், இறைச்ச நீங்களே சாப்பிடுக்கோங்க. இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்பான அல்லாஹ் வச்சிருக்கிறான் மனிதர்களுடைய நலவு. அப்படி நீங்க செய்யாத பட்சத்துல உலகத்துல மிருகங்கள் தான் கூடுமே தவிர மனிதர்கள் கூட மாட்டான். ரஷ்னல் அல்லாஹ் வச்சுதான் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இது இந்த அமல் மட்டுமல்ல, இதை போல எந்த அமல் எடுத்து பார்த்தாலும், அது நிக்காஹ் தலாக்காக இருந்தாலும், நிக்காஹுடைய விஷயத்துல வயதாக இருந்தாலும், ரபுல் ஆலமீன் அதுல ஒரு ஹிக்மத்தை வச்சுதான் இருக்கிறார். ஏன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல ஒரு வாப்பா வஃபாத்தாக போறாரு, கடைசி சக்கராத்துல இருக்கிறாரு, 13 வயது 14 வயது, எந்த மகரமும் இல்லாத நிலைமையில ஏன் இருக்கிற ஏரியா பயங்கரமான ஏரியா, அந்த புள்ளைக்கு ஒரு துணையொண்டு இல்லாம நான் மவுத்தாகிட்ட நெண்டா, அந்த புள்ளட வருங்காலத்தை பத்தி பயப்படுறார். ஷரியத் இப்படியா கொண்ட நிலைமைகள்ல ரிஸ்ட்ரிக் பண்ணல, ஷரியத் அனுமதி கொடுக்குது, சரி இந்த நேரங்கள்ல உங்களுக்கு அனுமதி இருக்குது உங்களோட மகளை திருமணம் முடிச்சு ஒரு பாதுகாப்பான ஒருத்தருடைய கையில கொடுக்கறது. ஒரு குடும்பம் இருக்குது, கணவர் இல்ல, மகள்மார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, மகரமியத் இல்ல, அந்த வீட்டுக்கு ஒரு ரிஸ்க் கொண்டிருக்குது, பிரயாணம் செஞ்சு கொள்ளையலாம் இருக்கிறாங்க, இந்த நேரத்துல வறுமையுடைய கோட்டையில் இருக்கிறாங்க. அந்த தாய் முன் வந்து தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆண் துணை எடுக்கிறது இருக்குது, சரி இதுக்கும் அனுமதி இருக்குது. ஹா 13 14 நான் செல்ல 5 வயசு 1 வயசு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஷரியத் ஒரு ஹிக்மத் ஒன்று வெச்சுதான் இருக்குது. ஜென்ரல் லா மாதிரி 18க்கு கீழே யாருக்கும் முடிக்க முடியாது என்று வச்சா உலகத்துல ஃபசாத் ஃபித்னா தான் உருவாக போகுது. இந்த காலத்துல நீங்க வாங்க தகவல்களை காட்டுறோம், எத்தனை புள்ளைகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கரப்டா இருக்கிறார். லவ் மேரேஜுக்கு போகாம இந்த இலிசிட் ரிலேஷன்ஷிப் தவறான தொடர்புகளை வச்சு தன்னுடைய மானத்தை போக்கக்கூடிய நிலைமைக்கு பெண் பிள்ளைகள் சில நேரங்கள் ஆகினாங்க. இப்படியா கொஞ்ச நேரங்கள்ல எத்தனையோ பேருட கையில மாட்டிப்பட்ட இந்த பெண்கள், சரி இந்த புள்ளைய நாங்க கொஞ்சம் டிசிப்ளின் பண்றதுக்காக வேண்டி நாங்க திருமணம் முடிச்சு கொடுப்போமா, ஏன்னா 18 ஆக இல்ல, ஆனா பிரச்சனை இல்ல, திருமணம் முடிச்சு கொடுங்க, அப்படி இல்லாட்டி இவ சீரழிஞ்சு போவா, சரியா இப்படி ஹிக்மத்துகளை வச்சிருக்கேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், பலதார மனம் ஷரியத் ஏன் அனுமதிக்குது? இதுக்காக வேண்டி சில ஹிக்மத்களை வச்சிருக்க. உலகத்துல பெண்கள் ஆண்களை விட கூடியாக இருக்கிறாங்க. எப்ப இதுக்காக வேண்டி நீங்க அனுமதி கொடுக்கலையோ, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல பல பசாத்கள் ஃபித்னாக்கள் உருவாக தான் செய்யும். இது மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல பல ஹிக்மத்கள் அல்லாஹுடைய ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னால அல்லாஹ் வச்சுதான் இருக்கிறார். இது எங்க புத்திக்கு படாது. ஆனா நாங்க எப்ப இவைகளுக்கு ஒரு முற்றுப்புலி, இதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அடுத்த மக்களை போல ஆக முயற்சி செய்வோமோ, வல்லாஹி செல்றேன், எங்கட இஸ்லாம் இல்லாம பேசணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நாட்டில் அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்று சொல்றது. இதை பாதுகாக்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்குது. இதனுடைய ஷரியத்துடைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது எங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளண்டைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை போற பார்த்தாங்கண்டா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பிக்கும். இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். ரபுல் ஆலமீன் வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர், அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். இதுல கருத்து என்னென்றா, அந்த முதல் 10 நாட்கள் ஆக முக்கியமான நாட்கள். சஹிஹான ஹதீஸ்ல வருவது, மாமின் ஐயாமின் அமல் செய்யப்படக்கூடிய நாட்கள் இருக்கிறதாக இருந்தா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக வந்தது. அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நாட்கள் இந்த முதல் 10 நாட்கள். எனவே புகாக்கள் எழுதுறாங்க, ரமதானுக்கு பின்னால அமல்கள் ஆக சிறந்த நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள். எனவே நோன்பு புடிங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, ஜிக்ர் செய்யுங்க, அமல்கள் செய்யுங்க, சதகாக்கள் கொடுங்க, பெரும் கூலிகள் அல்லாஹ் தருவார். அதே மாதிரி ஒரு பலஹீனமான ஹதீஸ் இருக்குது, யஅதிலு சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பி சியாமி சனத்தின் வ கியாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பி கியாமி லைலத்தில் கதர். இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த முதல் 10 நாட்கள் இருக்குதே, அதுல ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறது ஒரு வருஷம் நோன்பு பிடிக்கிறதுக்கு சமம். நீங்க 9 நாட்கள் நோன்பு பிடிப்பீங்க, பெருநாளுடைய நாள் நோன்பு பிடிக்கிறது ஹராம். 9 நாட்கள் நோன்பு பிடிச்சா ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கு சமம். 9 வருடங்கள் நோன்பு பிடிச்சதுக்கு சமம். ஒவ்வொரு இரவும் தொழுறது இருக்குதே, ஹயாத்தாக்குறது இருக்குதே, லைலத்துல் கத்ருக்கு சமம் என்பதாக வரும். எனவே நாங்களும் நியத்து வைக்கணும் அந்த முதல் 10 நாட்கள் அல்லாஹ்க்காக வேண்டி. அதுலயும் 9 தேதி அரபாவுடைய நோன்பு வரும், முன் பின் வருடங்கள்ல செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளோ அழகான அமல்கள் அல்லாஹ் எங்களுக்கு தாரது, புத்திய போட்டு யோசிச்சு விளங்கினா மட்டும் செய்யறதுக்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் அதை செய்றேன் என்ற நிலைப்பாட்டுக்கு வாரது இருக்குது. இதுதான் அடிமத்தனம், இதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ, இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை